ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ அபிராமி அந்தாதி 87வது திருப்பாடல். அம்பிகையின் ஆற்றலும் கருணையும். சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக எழுந்தருளியிருந்தான். கல்லாலின் கீழ் மௌன முத்திரையுடன் வீற்றிருந்தார். எங்கும் மௌனம் நிலவியது. உயிர்கள் யாவும் விரதம் பூண்டவற்றைப் போல் காம உணர்ச்சியின்றி இருந்தன. ஆண் பெண் உறவே இல்லாமல், சந்ததி வளர்ச்சியும் இல்லாமல் எங்கும் ஓர் அமைதி நிலவியது. சிவபெருமானோ எதை பற்றியும் கவலைப்படாமல் மௌன விரதத்தை மேற்கொண்டு அமர்ந்திருந்தார். இன்னும் எவ்வளவு காலம் இந்த மௌன ஞானத்துவம் தொடருமோ தெரியவில்லை. அதுவரையில் தேவர்கள் நிலை என்னாவது, உலகம் என்னாவது? தேவர்கள் எல்லாம் கூடி ஆலோசனை செய்தார்கள். கடைசியில் மன்மதனை அனுப்புவது என்று தீர்மானித்தார்கள். இந்த எண்ணத்தை மன்மதனிடம் சொன்னபோது அவன் முதலில் மறுத்தான். என் நம்பினால் அந்த ஞானமூர்த்தியை ஒன்றும் செய்ய முடியாது என்றான். நயத்தாலும் பயத்தாலும் அவனை வழிக்கு கொண்டு வந்தார்கள் அமரர்கள். மன்மதன் போனான், அம்பு விட்டான். என்னாயிற்று? இறைவன் தன் நெற்றிக்கண்ணை திறந்து பார்த்தான். மன்மதன் பொடி சாம்பலாகிவிட்டான். முதலுக்கே மோசமானது. ரதிதேவி வந்து அழுதாள். பார்வதி கல்யாணத்தின் போது வா, உனக்கு அருள் புரிகிறேன் என்று திருவாய் மலர்ந்தருளான் இறைவன். மன்மதன் இறந்து கிடந்தான். தேவர்கள் பிறகு இறைவனிடம் நேரே விண்ணப்பம் செய்து கொண்டார்கள். அவர் பார்வதியை திருமணம் செய்து கொள்வதாய் திருவாய் மலர்ந்தருளினார். மன்மதன் இல்லாத காலத்தில்தான் பார்வதி பரமசிவனுடைய திருமணம் நடைபெற்றது. உலகில் மன்மதன் அம்பை பிரயோகம் செய்ய அதனால் காமமும் கல்யாணமும் நிகழ்ந்தன. இங்கே பரமேஸ்வருடைய திருமணம் காமத்தின் நிழலே படாத திருமணமாக அமைந்தது. சிவபெருமான் எத்தனையோ காலம் மௌனமாக யோகத்தில் விட்டிருந்தார். அந்த பெருமானை திருமணம் செய்து கொள்ளும்படி அம்பிகை செய்தாள். எல்லோரும் யோகம் செய்யும் பொழுது தம்முடைய உபாசனா தெய்வத்தை தியானம் பண்ணுவார்கள். சிவபக்தர்கள் சிவபெருமானை உள்ளத்திலே தியானித்து சமாதி நிலை அடைவார்கள். ஆனால் இங்கு எல்லோருடைய தியானத்துக்கும் உரிய பரம்புகளாக இருக்கும் இறைவன் யாரை தியானம் பண்ணி தவம் செய்தார்? அவனுக்கு மேலே ஒரு தெய்வம் இருந்தால்தானே அவர் தியானம் செய்ய முடியும். அப்படி யாரும் இல்லையே. தியானம் பண்ணுகிறவர்கள் தம்முடைய உள்ளத்தில் இறைவனுடைய வடிவத்தை நிறுத்தி பழகுவார்கள். இப்படி சிவபெருமான் மூச்சு கூட விடாமல் யோகத்தில் இருந்து தம் உள்ளத்தில் ஒருவருடைய ஓவியத்தை எழுதி கொண்டு அதையே உற்று நோக்கி தவம் கிடந்தாராம். அந்த மூர்த்தி யார்? அம்பிகை தான் என்கிறார் அபிராமிப்பட்டர். சிவனுடைய சரிபாகத்தை எடுத்துக்கொண்டு வீற்றிருக்கக்கூடிய அன்னையின் திவ்ய தரிசனத்தை பெற்று இன்புற்றுவர் அபிராமிப்பட்டர். இறைவனை மயக்கி அவனுடைய ஒரு பாதியை தன்னுடையதாக்கி கொண்ட மகாசக்தியாகிய அன்னை தன் இணையற்ற கருணையால் தன் குழந்தையாகிய அபிராமிப்பட்டருக்கு கண்ணுக்கும் கருத்துக்கும் வாக்குக்கும் இட்டாத தன் அழகு வடிவத்தை காட்டி அருள்னாள். இந்த பேரொருளை நினைத்து பார்க்கிறார் அவர். ஆனால் இந்த பாடலின் முதல் வரியை, மொழிக்கும் நினைவுக்கும் இட்டாத நின் திருமூர்த்தி என்ற விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் என்று அமைக்கிறார். அம்பிகையின் பக்தர்கள் அம்பிகையை அர்த்தேஸ்வர நாரியாக கண்டனர். அபிராமிப்பட்டரும் அப்படியே காண்கிறார். அம்பிகை தலைவனுடைய ஒரு பாகத்தை எடுத்துக்கொண்டு ஆட்சி நடத்துகிறாளாம். பெண்ணை வெறுத்து ஒதுக்கியது போல தவ விரதம் பூண்டிருந்த சிவபெருமானை மயக்கி, உலகமெல்லாம் இவர் விரதம் போனபடி பாருங்கள் என்று பழிக்கும்படி அவனுடைய இடபாகமாகிய ஒரு பாதியை ஆக்கிரமித்துக் கொண்டு ஆட்சி செலுத்தும் பராபரையாக இருக்கிறாளாம். சிவபெருமான் காமனை தன் கண்ணால் அழித்தவர், தவ விரதம் பூண்டவர். அவரை மயக்கி ஒரு பாகத்தை பறித்து குடிகொண்டு ஆட்சி நடத்துகிறாள் அன்னை. ஆனால் பாடல் நடத்த வரியை, விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டு ஆளும் பராபரையே என்று மூடி கூறி இந்த பாடலை நிறைவு செய்கிறார். சிவபெருமானின் விரதத்தை அழிக்க வந்தான் மன்மதன். அவனால் சிவபெருமானுடைய விரதத்தை அழிக்க முடியவில்லை, அவனே அழிந்து போனான். அத்தகைய அழியாத விரதம் அது. அதை மாற்றி அவனை மயக்கி உடம்பில் ஒரு பாதியையும் பெற்றுக்கொண்டாள் அன்னை. அவள் ஆற்றல் எவ்வளவு பெரியது என்கிறார். எல்லோருக்கும் மேலானவர் என்று சொல்லப்படுவதற்கும் மேலாகியிருப்போள் அன்னை. பராபரை எல்லோருக்கும் மேலான பரமேஸ்வரனையும் அடக்கி ஆள்கிறவள் அவள். பரன் அவன், அவனுக்கு மேற்பட்ட பராபரை அவள் என்கிற பொருள்பட இங்கு பாடலின் இறுதியில் ஒரு பாகம் கொண்டு ஆளும் பராபரையே என்று இந்த பாடலை நிறைவு செய்கிறார். அம்பிகையின் ஆற்றலுக்கு அடங்காதவர் யாரும் இல்லை என்பதும், பெரும் கருணையினால் அன்பர்களுக்கு அவள் காட்சி தருவாள் என்பதும் இந்த பாடலின் உள்ளுரையாக வைத்து அபிராமிப்பட்டர் அருளி செய்திருக்கிறார். தமிழ் இலக்கண நடையில் அந்தாதி செய்யுளாக அபிராமிப்பட்டர் அருளி செய்த இந்த பாடலை நாமும் அவருக்குரிய இலக்கண நடையிலேயே ஸ்லோகங்களாக பாராயணம் செய்வோம். அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரம் வேண்டிக்கிறேன். ராதே கிருஷ்ணா.